அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மே திங்கள் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை,
மகளிருக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் அளிக்கப்படும்,
திமுக தலைவர் கருணாநிதியுடன் ஒரே மேடையில் தோன்றிய காங்கிரஸ் தலைவி சோனியாவின் சென்னை பிரச்சாரம்,
DIVYA DMK, come and wipe your tears. Did they care to extend a helping hand to you?
இலங்கை நாடாளுமன்ற மோதல் தொடர்பில் 2 உறுப்பினர்களின் இடைநீக்கம், வெள்ளைவேன் கைதிகளுக்கு எதிராக அம்பாறையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட இடையூறு, இலங்கை கடற்பரப்பில் கஞ்சாவுடன் பிடிபட்ட இந்தியர்கள் மற்றும் இன்னும் செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
துருக்கியின் செல்வாக்குமிக்க அதிபர் ரஜெப் தாயிப் எர்துவானுடனான வெளிப்படையான கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து துருக்கி பிரதமர் அஹ்மத் டாகுடோகுலு தான் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இதனை அதிபர் மாளிகையின் சதி என பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிக்கிறார். பிரதமரின் பதவி விலகல் துருக்கி மீது எர்துவான் கட்டுப்பாட்டை இறுக்கப்படுத்த வாய்ப்பளிப்பதுடன் அவருக்கு அடங்கி நடக்கும் பிரதமர் ஒருவரை நியமிக்க ஏதுவாயிருக்கும் என செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
சிம்பாபேவில் ஏற்பட்டுள்ள மிக கடுமையான பணப்பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பான திட்டங்களை அரசு முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வங்கிகளிலிருந்து நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 1,000 அமெரிக்க டாலர்கள் மட்டுமே எடுக்க முடியும். இது தவிர கச்சா பொருட்கள், எரிபொருள் மற்றும் உணவு இறக்குமதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளன. அங்கு 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட பணவீக்கம் காரணமாக தனது சொந்த நாணயத்தை கைவிட்டு அமெரிக்க டாலர், தென்னாப்பிரிக்க ரான் மற்றும் இதர வெளிநாட்டு நாணயங்களை ஜிம்பாபே பயன்படுத்துகிறது. அவ்வகையில் வங்கி பத்திரங்கள் என அழைக்கப்படும் அமெரிக்க டாலர்களின் உள்ளூர் வடிவத்தை அங்கேயே அச்சிடவும் ஜிம்பாபே முடிவு செய்துள்ளது.
காக்கசஸ் பிராந்தியத்தை சுதந்திர அரசாக அங்கீகரிக்கும் சட்டமூலத்தை ஆர்மேனிய அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலப்பகுதியில் அசர்பைஜானுக்கும் ஆர்மேனியாவிற்கும் இடையில் நடக்கும் மோதல்களில் மிகவும் கடுமையான வன்செயலில் டஜன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு 1 மாத காலத்தில் இது நடக்கிறது. தமது நிலப்பரப்பிற்கு உள்ளாக இந்த பிராந்தியத்தை கொண்டிருக்கும் அசர்பைஜான் சமாதானத்தை குலைக்கும் செயல் என்று கூறி இந்த முடிவை கண்டித்திருக்கிறது.
உலக அளவில் கடந்த வருடம் நடந்த மோதல்களில் சுமார் 167,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மரணங்களில் 1/3 சிரியாவில் நடந்த மோதலில் கணக்கிடப்பட்டவை என கேந்திர ஆய்வுகளுக்கான சர்வதேச நிறுவன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்த இறப்பில் வீழ்ச்சி காணப்படுகிறது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் நடந்த உயிரிழப்புகளில் குறிப்பிடத்தக்க அளவு உயர்வு காணப்படுகிறது. அங்கு கடந்த வருடம் மட்டும் மோதல் காரணமாக சுமார் 15,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் ஆசிய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. டைம்ஸ் உயர்கல்வி உலக தரவரிசைப்படுத்தலில் இந்த ஆண்டின் முதல் 100 இடங்களில் 17 இடங்களை ஆசிய பல்கலைக்கழகங்கள் பிடித்துள்ளன. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 10ஆக இருந்ததுடன் இந்த ஆண்டு அதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது.
இந்தியாவில் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்ட இரட்டை கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட ஆண்கள் 4 பேருக்கு மும்பையில் உள்ள நீதிமன்றம் ஒன்று ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. கீனன் சந்தோஷ் மற்றும் ருபென் பெர்னாண்டஸ் என்ற இந்த இளைஞர்கள் மும்பையின் சனநெரிசல் மிகுந்த வீதியில் வைத்து கொல்லப்பட்டனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகள். தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கின்ற நிலையில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான ஆளும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகியிருக்கிறது. சிவராமகிருஷ்ணனின் செய்திக்குறிப்பு இது.
தமிழகத்தில் விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், மீனவர்கள் ஆகியோரின் நலன்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படும் என்று இன்று மாலை வெளியான அதிமுக தேர்தல் அறிக்கை கூறுகிறது. அந்த அறிக்கையில் உள்ள சில முக்கிய அம்சங்களை பொதுக்கூட்டம் ஒன்றில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்தார்.
கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும்.
தமிழகத்தில் நீராதாரங்களை மேம்படுத்தவும் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறிய அவர், மீனவர்களின் நலன்களுக்கான சிறப்பு திட்டங்களும் தமது தேர்தல் அறிக்கையில் உள்ளன என்றார்.
மீன் தடை காலம் மற்றும் மீன் குறைவு காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித் தொகைகள் 5,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கென தனியே வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். எந்திர மீன்பிடி படகுகள் வாங்க தேவையான மானியம் வழங்கப்படும்.
உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் எனவும் அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது. மாணவர்கள் மேலும் பயனடையும் வகையில் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் மடிக்கணினிக்கான இணைய வசதியும் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் செய்து கொடுக்கப்படும் எனவும் பெருந்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் அறிவித்தார்.
மடிக்கணினியுடன் கட்டணம் இல்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி சேவையை பயன்படுத்துவோருக்கு செட் டாப் பாக்ஸ் விலையின்றி வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டியும் வழங்கப்படும். மகளிருக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் அளிக்கப்படும்.
தமது கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் மதுவிலக்கு படிப்படியாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் முன்னரே அறிவித்திருந்தார்.
திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி திமுக தலைவர் கருணாநிதியுடன் சென்னையில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருந்தார். நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னை தீவுத்திடலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் திமுக தலைவர் கருணாநிதியும் ஒன்றாக பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி, திமுக ஆட்சி காலத்தில் நாள்தோறும் புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தற்போது தமிழகத்தை விட்டு தொழிற்சாலைகள் வெளியேறி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில் ரகசிய புரிந்துணர்வு இருப்பதாகவும் சோனியா காந்தி குற்றம்
சாட்டினார். And rural development programs.
சென்னை நகரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் மாநில அரசு எதனையும் செய்யவில்லை என்றும் சோனியா காந்தி தெரிவித்தார். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என திமுக காங்கிரஸ் கூட்டணி அறிவித்ததால் தான் ஜெயலலிதாவும் அதை பற்றி பேச வேண்டி வந்தது என்றும் சோனியா காந்தி தெரிவித்தார். சோனியா காந்தியின் உரையை தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் மொழிபெயர்த்தார். சோனியா காந்திக்கு பிறகு உரையாற்றிய திமுக தலைவர் கருணாநிதி, திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி உறுதியானது என்று கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டியிருப்பதாகவும் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிராக 4,000-க்கும் மேலான வன்முறை சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
தமிழகத்தை சீரழித்த நிலையிலே 6 ஆண்டுகாலம் ஆட்சி நடத்திவிட்டு ஆட்சி என்ற பெயரால் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டு இன்னமும்
அதிமுக அரசு தான் தந்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்றும் கருணாநிதி குற்றம் சாட்டினார்.
முரளிதரன் அளித்த குறிப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். நாடாளுமன்றத்தில் கடந்த 3ஆம் தேதி ஏற்பட்ட மோதல்கள் தொடர்பில் 2 உறுப்பினர்கள் 1 வார காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார் அளிக்கும் குறிப்பு இது.
நாடாளுமன்ற கூட்டம் இடம்பெற்ற போது மோதல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதியமைச்சர் பாலித தேவரப்பெரும மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர ஆகியோருக்கு 1 வார காலம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடை செய்வதற்கு நாடாளுமன்றம் தீர்மானித்துள்ளது. இன்று காலை நடைபெற்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார். நேற்று முன்தினம் நாடாளுமன்றம் கூடிய போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்த போது சபை மத்தியில் ஒன்று கூடிய ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அதன் பின்னர் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது காயமடைந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சந்தீப் சமரசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தாக்குதல் குறித்து ஆராய்வதற்கு சபாநாயகர் நியமித்த விசேட குழுவின் மூலம் பிரதியமைச்சர் பாலித தேவரப்பெரும மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர ஆகியோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பரிந்துரையொன்று முன்வைக்கப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க சம்பந்தப்பட்ட மோதல் அடங்கிய வீடியோ காட்சிகளை ஊடகங்கள் மூலம் ஒளிபரப்புவதற்கு அனுமதி வழங்குமாறு சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சிகள் ஊடகங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்.
புதிய அரசாங்கத்தின் கீழும் வெள்ளைவேன் பாணியில் கைதுகள் நடப்பதாக கூறி அம்பாறையில் இன்று போராட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. அது குறித்து நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார்.
வெள்ளைவேன் கடத்தல் போன்ற முறையற்ற கைதுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று அம்பாறை நகரில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. துணை போலீஸ்மா அதிபதி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டம் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நல்லிணக்கத்தை முறியடிக்கும் வெள்ளைவேன் கடத்தலை நிறுத்து என்ற பதாதைகளையும் வாசக அட்டைகளையும் ஏந்தியவாறு இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது.
இந்த நல்லாட்சி காலத்தில் அரசாங்கத்துடன் சேர்ந்து எங்கள் காணாமல் ஆகப்பட்ட உறவுகளை தேடுறதுக்கு அரசாங்கத்தோட ஒத்துழைச்சி வெளிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெளிக்கிட்ட நேரத்துல அம்பாறை மாவட்டத்துல ராமன்றவரை கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க. கடத்தி தான் கொண்டு போனவங்க. அப்ப கடத்தி கொண்டு போனால் இந்த எங்கட அம்பாறை மாவட்ட பொறுத்தளவுல கன மக்கள் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இல்ல முன்னைய காலத்துல ஆரையும் இவங்க விசாரணைக்காக கைது செய்து கொண்டு போகலாம் அந்த விதம் இருக்கு. இப்பதான் சார் நல்லாட்சி காலம் போலீஸ் இருக்கு. போலீஸ்ல வந்து இன்னாரு நாங்க கொண்டு போய் விசாரணை செய்ய போறோம் என்று சொல்லி போலீஸ் மூலம் வந்து அவங்களோட உறவினர்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கான ஒரு பட்டிச்சீட்டோ இல்ல ஒரு இன்னும் கை சம்பந்த கடிதத்தை எண்ணத்தையோ கொடுத்து அவங்க கை செய்து கொண்டு போகலாம். அதை நாங்க கேட்டுக்கொள்றோம். கொண்டு போனால் இங்கே அச்சம் வராது. வெள்ள வேலை இல்லாத இதுல கொண்டு கடத்தி கொண்டு மக்கள் அச்சம் முட்ட வேணாம். அதுதான் நாங்க சொல்றோம்.
போராட்டம் முடிவில் துணை போலீஸ்மா அதிபதி காரியாலயத்தில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசாங்க அதிபரை சந்தித்து மனு ஒன்றை கையளிக்க சென்ற வேளை வழியில் குழு ஒன்றினால் இவர்கள் தடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது.
ஒரு பௌத்த பிக்கு சேர்ந்து எங்களை ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்து எங்களை தாக்க வந்தாங்க. குழப்ப நிலை ஏற்பட்டு ஒரு பதட்ட நிலை ஒன்று ஏற்பட்டுச்சு. வந்த போலீசார் எங்களை பாதுகாப்பாக நாங்க வந்த வாகனத்துல அந்த பிரச்சனை அனுப்பி வைத்த
என்றார் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் ஒன்றியத்தின் அம்பாறை மாவட்ட செயற்பாட்டாளர் செல்வராணி.
இலங்கை கடற்பரப்பில் இலங்கையர் ஒருவருடன் 5 இந்தியர்கள் பெருந்தொகை கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சார்ல்ஸ் பீட்டர் அளிக்கும் குறிப்பு இது.
புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி பத்தலங்குண்டு கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமாக பயணித்துக் கொண்டிருந்த மீனவ படகொன்றை சோதனைக்குட்படுத்திய கடற்படையினர் அதிலிருந்து 114 கிலோகிராம் எடை கொண்ட கேரளா கஞ்சாவை கைப்பற்றினர். இந்த படகிலிருந்து இந்திய மீனவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒருவர் 15 வயதுக்குட்பட்ட சிறுவன் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தங்களது வாழ்வாதாரத்திற்காக இந்த செயலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் BBCயிடம் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனவும் BBC செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதனிடையே மீனவர்கள் என்ற பெயரில் போதைப் பொருள் கடத்தும் நடவடிக்கையை இந்தியர்கள் சிலர் இவ்வாறு மேற்கொண்டு வருகின்றனர் என பத்தலங்குண்டு மீனவ சங்கத்தின் துணைத் தலைவர் BBCயிடம் கூறினார்.
இந்தியாவை சேர்ந்த மீனவர்கள் எங்கள் கடற்பரப்பில் வந்து மீன் பிடிப்பதால் நாங்கள் பெரும் கஷ்டத்தை துன்பத்தை நோக்கிக் கொண்டிருக்கோம். அதே போல் அவர்கள் விரோதமான கடத்தல்கள் செய்கிறதால் பாரிய அளவில் கஷ்டங்கள் இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு முன் கொடுக்க வேண்டிய கட்டணங்கள் வந்துள்ளன
என்றார் பத்தலங்குண்டு மீனவ சங்கத்தின் துணைத் தலைவர் ஆண்டனி ஃபெர்னாண்டோ.
இனி சர்வதேச குறிப்பொன்று. ஹஜ் யாத்திரைக்காக முன்பதிவு செய்வோரை இலக்கு வைத்து பிரிட்டனில் மோசடி சம்பவங்கள் நடந்து வருவதாக காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். பிரதீபன் புனிதசேலனின் குறிப்பு இது.
ஆண்டுதோறும் 25,000 பிரிட்டிஷ் முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவிற்கு புனித யாத்திரையாக
செல்கின்றனர்.
பல ஆண்டுகள் சேமிப்பை கொண்டு பல மாதங்களுக்கு முன்னதாகவே தமது யாத்திரை பயணத்தை முற்பதிவு செய்து கொள்கிறார்கள். பதிவு செய்யப்படாத முகவர்களின் ஊடாக ஹஜ் யாத்திரைக்கு செல்ல பயணங்களை ஒழுங்கு செய்யும் சில முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் 1,000,000 பவுண்டுகளையும் இழக்கின்றனர். இவ்வாறான மோசடியாளர்களின் வலைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என நாடு முழுவதிலும் உள்ள ஹஜ் யாத்ரிகர்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஹஜ் செல்ல பதிவு செய்வோர் அடிக்கடி மலிவான இடங்களை நாடி செல்கின்றனர். எது உண்மையானது என்பது குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியுள்ளது என பிரிட்டிஷ் ஹஜ்ஜிஸ் கவுன்சிலின் அதிகாரி தெரிவித்தார். இது தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வீடியோ ஒன்றை லண்டன் காவல்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 49 பேர் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கும் லண்டன் போலீஸ் அதிகாரி, பாதிக்கப்பட்ட எல்லோருமே முறைப்பாடு செய்யாததால் அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்தார். இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்காக சவுதி அரசாங்கம் பல பில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
இது லண்டன் BBCயின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வணக்கம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.